ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதுல பூத விவேகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பூத விவேகத்துல கடந்த வகுப்புல 38 செயல்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அந்த 38வது செயல்ல வித்யாரண்யர் வந்து என்ன நமக்கு காட்டி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, ஒரு சத்து மாத்திரமே இருக்கிறது, இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை இருக்கிறதுன்னு சொல்றது கூட உங்களுடைய புரிதலுக்காகத்தான் சொல்றோம். உண்மையிலேயே என்ன இருப்பு மாத்திரமே, சத் மாத்திரமே அப்படிங்கிறது தான் எங்க சாஸ்திரம் சொல்ற ஆழமான விஷயம். அப்ப அந்த சத்து எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, சித்தா இருக்குது. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சத்து இருக்குது, சத்து இருக்குதுங்கிறீங்களே, அந்த சத்து எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அது சித்தா இருக்குது. சித்துன்னா என்ன, அறிவா இருக்குது, உணர்வா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்ப அது அறிவா உணர்வா இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குத்தான் பரிமாணம். படைப்பு உருவாக்கப்பட்டு அந்த படைப்புல பரிமாண வளர்ச்சி வந்து அதுல மனித பிறவி கிடைச்சி, அதுல அரிதான மனித பிறவியினுடைய பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு ஒரு விசாரணையை மேற்கொண்டு, விவேகத்தினால எந்த ஒரு தனி மனிதன் விழித்துக் கொள்கிறானோ அவன் தன்னை உணர்கிறான். எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவனே சத்து, அவனே சித்து, அவ்வளவுதான். அந்த சத்து சித்து ஆனந்தம் அப்போதுதான் நடக்கும். அதை இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இது தெரியாம இந்த பெட்டவேலித்தன்மையை பார்த்துட்டு, அங்க ஒன்றுமே இல்லை, சூன்யம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா, வேற்று மதத்தினை சேர்ந்தவர்கள் ஒருவர் சொல்வாராயின், அப்படி ஒரு உண்மையான காட்சி ஒரு கருத்து மாத்திரமே, அந்த கருத்தை உன்னுடைய புத்தி ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, அதைவிட மிக மிக நுண்ணிய ஆகாசமே இல்லாத தத்து என்ற ஒன்றை ஏன் ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்விய கடந்த 38வது ஸ்லோகத்துல எழுப்பினார். அப்ப நம்ம அதை பார்த்தோம், பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, உண்மைதானே, இப்போ எதையோ பார்த்தேன்னு சொல்றோம், வெட்டவெளி இருக்குது, அங்க சூரியன் இருக்குது, கேலக்சி இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரோ, அது மிக மிக நுண்ணிய அந்த சத்தின் அதிஷ்டானத்தில இருந்து கொண்டு சித்து சொல்லிக்கிட்டு இருக்குது, தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு, அது மனதின் மூலமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு விஷயத்த பார்த்ததா அல்லது நினைத்ததா அப்படின்னு கேட்டா கூட, அந்த நினைத்தது அப்படிங்கிற விஷயம் கரைந்து போகிற இடத்துல, அல்லது பார்த்ததுங்கிற ஒரு விஷயம் கரைந்து போகிற இடத்துல, அங்க ஒண்ணு இருக்கும், அதுதான் சத்து. அதாவது சத்தின் அதிஷ்டானத்துல சித்து வெளிப்பட்டு இங்க பிரகாசிக்கும். ஆனா சித்து தன்னைத்தானே உணர்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது அது சத்தில் நிலை பெறும். அப்ப சத்தில் நிலை பெற்று விட்டால் அங்க இருப்பது சத்து மாத்திரமே. இதுதான் ஒரு ஆழமான உண்மை, சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள் சொல்லுகின்ற மிக மிக ஆழமான உண்மை. அப்ப நம்ம பார்க்கிற புலன்களால் அறியப்படுகின்றவைகள் எல்லாம் அந்த சத்தின் அதிஷ்டானத்திலே சித்தின் மூலமாக பிரகாசிக்கின்ற விசய சுகங்கள் தான். அப்ப இங்க ஆகாசம் கூட ஒரு அனுமான பொருள் தான். அப்ப அதை விட அடித்தளமான சத்து என்பது காண வேண்டிய ஒன்று அல்ல. அப்ப சத்துங்கிறது என்னங்க அப்படின்னா, அது நீயே தத்துவமசி. இதுதாங்க மகா வாக்கியம். அப்ப இங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணிட்டு, காணப்பட்டது கருத்தே, காணப்படாத இருப்பே உண்மை அப்படின்ட்டு ஒரே வரியில உபதேசமா பார்த்துடலாம். அப்ப நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய புலன்களுக்கு ஒன்று காணப்பட்டாலும் சரி, கேட்கப்பட்டாலும் சரி, அவைகள் எல்லாம் என்ன, கருத்துக்கள். இவர் இவர்கள் இப்படி இப்படி என்று சொன்னார்கள், அதையெல்லாம் நாம் கருத்துக்களாக பார்க்கலாம். ஆனால் அப்படி எந்த கருத்துக்களும் இயலாத ஒரு இடம் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் சத்து. அந்த சத்து மாத்திரமே உண்மை, அந்த இருப்பு மாத்திரமே உண்மை. சத்துன்னா இருப்புன்னு சொல்லலாம், உண்மை என்றும் சொல்லலாம். எப்படி பாருங்க, பிரம்மத்துக்கு பேரு, அப்படிப்பட்ட ஒரு வைபவம் அந்த சத்து. அடுத்தது 39ல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். சத் வஸ்து சித்தம் தஸ்மாபிர் நிச்சிதைர் அனுபூயத்தே தூஷ்ணிம் ஸ்திதௌன சூன்யத்வம் சூன்ய புத்தேஸ்து வர்ஜனார். இது ஒரு அருமையான ஸ்லோகங்க. 39 இங்க என்ன சொல்றாருன்னா, சத்தியனும் உண்மை உறுதியாக தீர்மானிக்கப்பட்ட உத்தம ஞானிகளால் நேரடியாக அனுபவிக்கப்படுகிறது. மௌனமாக நிலைத்திருக்கின்ற நிலையிலே, சூன்யம் என்ற ஒன்று இல்லை என்ற நிலையிலே, தன்னையே தான் உணர்கின்ற அந்த ஒரு சுயம்பிரகாச நிலை மட்டும்தான் அங்கு சத்து. அப்படிப்பட்ட நிலைக்கு பேரு மௌனம். மிக ஒரு அருமையான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறாருங்க. இதுதான் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஹைலைட்டட் பாயிண்ட். ஒவ்வொன்றுமே முக்கியம்தான், சத்து தான் ரொம்ப ஹைலைட்டடு. ஆனா அந்த சத்து சித்தா இருக்குது. ஆனா அந்த சித்து எப்படி இருக்குது, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி விவகாரத்துல இல்ல, அது மௌனமா இருக்குது. அதுதாங்க மிகப்பெரிய விஷயமா சொல்றாங்க மகான்கள். அப்ப நம்ம உண்மையிலேயே வந்து, இப்ப ஞானிகள் எல்லாம் வந்து நான் அந்த சத்து மாத்திரமே இருக்கிறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, ஞானிகள் எல்லாம் மௌனத்துல இருக்காங்க, எல்லாமே மௌனம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகா விஷயத்தை இங்க பேசுறாரு வித்யாரண்யர் வந்து, இங்க அழகா புரிய வைக்கிறாரு. அந்த விளக்கம் எப்படி கொடுக்கிறாரு இந்த செயல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா தர்க்கங்களும் முடிந்த பின்பு, எல்லா சந்தேகங்களும் கரைந்த பின்பு, ஒரே ஒரு தெளிவு மாத்திரமே மிச்சமாகிறது. அந்த ஒரு தெளிவு நிலைக்கு பெயர்தான் அமைதி, ஆனந்தம், இருப்பு, சத்து. அப்ப இங்க பாருங்க, எல்லாத்தையும் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கலாம், ஏகப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அதற்கான அடித்தளம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் அங்கு உடனே வர வேண்டியது என்னன்னா அமைதி மாத்திரமே. ஒரே ஒரு விஷயம் மிச்சம் ஆயிடுது, அந்த மிச்சம் தான் அமைதியும் ஆனந்தமும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, எல்லா தர்க்கங்களும் முடிந்த பிறகு, எல்லா சந்தேகங்களும் கரைந்த பிறகு, ஒரு தெளிவு மிச்சமாகிறது. அந்த தெளிவு தான் சத் என்னும் இருப்பு. ஆனா இப்ப அந்த சத் என்னும் இருப்பு இனிமேல் எப்படி நமக்கு பிரகாசிக்கணும், ஊடகத்தின் வழியாவானா, இல்லை. இங்க பாருங்க சொல்றாரு, சத்தெனும் இருப்பு எந்த ஊடகமும் இல்லாமல் நேரடியாக அனுபவிக்கப்படுகிறது. எப்படிங்க ஆச்சரியமா இருக்க, நான் இது வரைக்கும் அனுபவம் அனுபவம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த அனுபவம் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு ஊடகத்தை வச்சுதானே அனுபவிச்சுட்டு இருந்தோம். இந்த உடம்பு மனசை நான் ஊடகமா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு அனுபவம் வருது, அந்த அனுபவம் என்ன தெரியுமா, அமைதின்னு வருதுன்னு வச்சுக்கீங்களேன், நான் அப்படியே அமைதியா இருக்கிறேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கேங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அனுபவம் தானே. ஆனா அந்த அனுபவம் சத்துக்கு இல்லை, அறிவுக்கு இல்லை, மனசுக்கு தான் அந்த அனுபவம். மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் அமைதியா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்லும். அல்லது ஆர்ப்பாட்டம், பிஸியா இருக்கிறேங்க நான், இப்போ டைமே இல்லைங்க, அப்புறம் பார்க்கலாங்க, அப்புறம் பேசலாங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் மனதினுடைய போக்கு தானே. அப்ப இங்க நம்முடைய ரிஷிகள் என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, இங்க அமைதியும் இல்லை ஆர்ப்பாட்டமும் இல்லை, அப்ப இங்க இருமைகள் இல்லைங்கிறாங்க. அதாவது நீ அமைதிக்கு போயிட்டேன்னு சொல்றதும் மனசுதான், நான் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்றதும் மனசுதான், ஆனா ரெண்டுமே இல்லாம நடுநிலையாளனாக எது இருக்கிறதோ அதுதாங்க சத்து. அப்ப அந்த சத்து என்ன பண்ணுதாமா, எந்த ஊடகத்திலும் இல்லாம நேரடியாகவே அனுபவிக்கப்பட முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா அந்த அனுபவம் என்னங்க சொல்லுங்களேன், எங்க சத்து வந்து எந்த ஊடகமும் இல்லாம அனுபவிக்க முடியும்னா அதை சொல்லி கொடுங்க, அதானே வேணும், அதுக்கு தானே நாங்க இந்த பாடத்திலே பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். உடம்பு வச்சுக்கிட்டு பாக்கலாமா, கண்ணை வச்சுக்கிட்டு பாக்கலாமா, இல்ல காதை வச்சுக்கிட்டு கேட்கலாமான்ட்டு என்னென்னமோ பண்றோம், ஆனா எங்களுக்கு அந்த பிரம்மம் அனுபவமே ஆக மாட்டேங்குது. இப்ப நீங்க சொல்றீங்க அந்த சத்து தான் இருக்குதுங்கிறீங்க, அது சித்துதான் சொல்றீங்க, எல்லாம் புரியுது. அப்ப அந்த சத்தின் மீது இந்த பிரபஞ்சம் என்ற சித்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு, படைப்பு இருக்கு, அது மனிதனாகவும் இருக்கலாம், கிரகமாகவும் இருக்கலாம், சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களாகவும் இருக்கலாம், மனிதனாகவும் இருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட எல்லாம் இருந்தாலும் அந்த வைபவத்திலே அதிஷ்டானமாக எது இருக்கிறதுன்னா சத்து மாத்திரமே இருக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அந்த சத்து வந்து அனுபவம் ஆக்குவதற்காகத்தான் இந்த ஊடகத்தையே எடுத்திருக்கிறதுன்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மனித உடலை கொண்டுதான் அது ஊடுருவி இந்த உலகத்தை உண்டு பண்ணி தன்னையே தான் பார்க்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப தன்னையே தான் பார்க்கின்ற அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா மௌனம். அதைதாங்க இங்க சொல்றாரு, அந்த அனுபவம் மௌனத்தில் நிகழ்கிறது. ஆனால் அந்த மௌனம் சூன்யம் அல்ல, ஏனெனில் அங்கே இல்லாமை என்ற எண்ணமே எழுவதில்லை. எப்படிப்பட்ட அருமையான செயல் பாருங்க. இந்த 39வது ஸ்லோகத்திலேயே உங்களுக்கு முடிச்சிட்டாருங்க, அத்வைதத்தினுடைய ஆழமான உட்பொருளை முடிச்சிட்டாரு. இங்க என்ன இருக்குன்னா ஒரே ஒரு மௌனம் மட்டும் இருக்குங்க. அந்த மௌனத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேரு சூன்யம் இல்லைங்க. அது இல்லாம என்ற எண்ணம் கூட அங்க இருக்காது. சூன்யம்னு சொன்னா கூட அங்க இல்லை என்று சொல்கிறான் அல்லவா. அப்படி சொல்பவன் யாருன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். அல்லது நான் அமைதியை அனுபவித்தேன் என்று ஒருத்தன் சொல்கிறான் அல்லவா, அப்படி அமைதியை அனுபவித்தவன் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும். அப்ப இங்க அமைதியும் இல்லை ஆர்ப்பாட்டமும் இல்லை. அப்ப அங்க சூன்யம் என்றால் இல்லாம இல்லை. அப்ப என்ன உண்மையில் இருக்கிறது? அங்கு மௌனம் மாத்திரமே இருக்கிறது. அதுதாங்க சத்து. இததாங்க நம்முடைய தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் சொல்லுது. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் பார்த்திடலாம். மௌனம் வியாக்யா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்சிஷ்டான் தேவசத்ரிசிகணைராவருதம் பிரம்மணிஸ்தைஹி ஆச்சாரியேந்திரம் கரகளித சின்முற்றமானந்த ரூபம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்தி மீதே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா அருமையான விஷயம். தட்சிணாமூர்த்தி மௌனமே உபதேசமாக இருந்து அதன் மூலம் பரபிரம்மத்தின் உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நமக்கு ஆதி குரு யாரு? தட்சிணாமூர்த்தி. அப்ப தட்சிணாமூர்த்தி கிட்ட சனகாதி முனிவர்கள் 4 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க, வேற யாருமே அங்க கிடையாது. அப்ப சனகாதி முனிவர்கள் இடத்துல தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணும்போது அவர் வந்து வாயை திறந்து மணிக்கணக்கில் எல்லாம் பேசுறது கிடையாது, சும்மா அப்படியே சின் முத்திரையில அழகா அவர் உபதேசம் கொடுக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? இளமையான ரூபம். ஏன்னா அவருக்கு அழிவே கிடையாது, அவருக்கு வயோதிகமும் கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிற அறிவு இல்லவா, அந்த அறிவு வந்து எப்பவுமே சுறுசுறுப்பு தான். அந்த அறிவினுடைய சுறுசுறுப்பு, அந்த அறிவினுடைய இளமைத்தன்மையை நீங்க எப்போ பார்க்கலாம்னா நீங்க வயதான காலத்துல கூட பார்க்கலாம். நமக்கு வயோதிகம் தான் வந்துடும், வயது 80 ஆகும் 90 ஆகும், ஆனா மனசு இளமையா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எல்லோரும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உடம்பு தான் வயசாகிக்கிட்டே இருக்கும், மனசுக்கு மட்டும் வயசே ஆகாது. அந்த 90 வயசு ஆனாலும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலான்னு ஆசைப்படும். அந்த 88 வயசு 90 வயசு பக்கத்துல வந்த பிறகு கூட நம்ம கார் ஓட்டலாம் சைக்கிள் ஓட்டலாங்கிற ஆசை வரும். இந்த மாதிரி எல்லா ஆசைகளும் அப்பவும் இருக்கும். ஏன்னா மனசு எப்பவும் இளமையா இருக்கும். மனசை பொறுத்த வரைக்கும் வயசே ஆகாது. ஏன்னா அது ஆத்மாவின் பிரதிபிம்பம் அல்லவா. அத சொல்றாங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இளமையான ரூபத்திலே தட்சிணாமூர்த்தி தோன்றுகிறார் என்றால் அது எப்பொழுதும் இளமை. அவரை சுற்றி அமர்ந்திருப்பவர்கள் மிகவும் வயதில் முதிர்ந்த பிரம்ம ஞானத்தில் நிலை பெற்ற ரிஷிகள். ஆனா உபதேசம் பண்றவரோ வயசு கம்மி, ஆனா உபதேசத்தை வாங்குறவர்களோ முதிர்ந்த ஞானிகள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த அறிவு பிரகாசிக்கின்ற ஊடகம் கூட பாத்தீங்கன்னா அதுக்கான தகுதி இருக்கணும், அப்பதான் அதுல பிரகாசிக்க முடியும். அனுபவ அறிவா இருக்கிற ஊடகம் தான் தேவைப்படுது. அந்த அடிப்படையில இங்க சனகாதி முனிவர்கள் 4 பேர் இருக்காங்க. அப்ப அத்தகைய ஞானிகளுக்கே ஆச்சாரியனாக விளங்குகின்ற, ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் அரசனாக இருக்கின்ற அவருடைய கையிலே சின்முத்ரை. அந்த சின்முத்ரையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இரண்டற்ற ஒன்று மட்டுமே, இரண்டு என்று பிரிக்கவே கூடாதப்பா. அந்த ரெண்டையும் இணைச்சிக்கும், அது ஒன்று தான். இரண்டற்ற ஒன்று மட்டுமே உள்ளது என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு அத்வைத முத்திரை இருக்கிறது. அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொல்வார்கள். அதாவது இங்க ஒரு விரல் வந்து ஜீவன், இன்னொரு விரல் வந்து பிரம்மம், இது ரெண்டு இணைக்கிறாரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்கவங்களுக்கு தோன்றத ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கலாம், கற்பனையா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா தட்சிணாமூர்த்தியினுடைய கருத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கணும் இல்லை. ஏன்னா நமக்கு தோன்றதெல்லாம் தட்சிணாமூர்த்தி சொன்னதா எடுத்துக்க முடியாது. தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றார் அப்படின்னா, உண்மையிலே தட்சிணாமூர்த்தி என்ன சொன்ன வரார் அப்படின்னா, இங்க இரண்டற்றதை சொல்ல வர்றார், அத்வைதத்தை தான் சொல்றார். இரண்டற்ற இரண்டுங்கிற விஷயம் கிடையவே கிடையாது, இங்க ரெண்டையும் பிரிக்க கூடாது, ஒன்று மாத்திரமே. அப்ப அந்த ஒன்று மாத்திரமேங்கிறத அவர் அப்படியே ரெண்டு விரலையே டச் பண்ணி காட்டுறாரு, பிரிக்காத ஒன்றுதான் அப்படிங்கறத அங்க சூக்ஷமா பரிபாசையில காட்டுறாரு. அப்ப அப்படி பார்த்த உடனே யார் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த நான்கு பேர் சனகாதி முனிவர்கள் நான்கு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், அவங்க பேசவே இல்லை, மௌனம். ஏன்னா உபதேசம் பண்ணவரே மௌனம், அப்புறம் இந்த நாலு பேர் அதை கேட்டவங்க மட்டும் என்ன ஆர்ப்பாட்டமா பண்ண போறாங்க, அவங்களும் உடனே மௌனம். அப்ப அவங்க நாலு பேரால உலகமே படைக்கப்படல, அதுதான் பியூட்டி. ஏன்னா மௌனத்துக்கு போயிட்டா உலகம் எங்க வரும், உலகம் வராதல்ல, மனசு இருந்தா தானே உலகம் வரும். எவ்வளவு பெரிய தாத்பரியம் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய தாத்பரியத்தை எவ்வளவு எளிமையா புரிய வச்சிருக்காங்க. அப்ப மனசு எழுந்தா உலகம் வரும், மனசு எழுந்திருக்கலன்னா உலகம் வராது. ஆனா அந்த சனகாதி முனிவர்கள் நான்கு பேரும் தட்சிணாமூர்த்தி கிட்ட டைரக்டா உபதேசம் வாங்கினதுனால அவங்களுக்கு உலகமே எழுந்திருக்கல, அவங்க தண்ணீர் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் பிரகாசித்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில படைப்பு படைக்கப்படவே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம்தான் பிரம்மா வந்து படைப்பை உருவாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் புராணத்துல கதை. புராணா பழையது, பழமையானது, முன்பே தோன்றியது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி புராணம் அப்படி சொல்ல வருது. ஆனா அந்த ஆனந்தமே வடிவாக வெளியில் தேடாமல் தன்னுள்ளேயே ஆனந்தம் அனுபவிப்பின்றவர் யாரோ அவர்தான் தட்சிணாமூர்த்தி. அப்ப அப்படிப்பட்ட தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருக்கின்ற குரு தான் இங்க வந்து தட்சிணாமூர்த்தி வடிவத்துல நமக்கு உபதேசம் கொடுத்துட்டாரு. அதை கேட்ட சிஷ்யர்களும் தெளிவடைஞ்சிட்டாங்க. அப்ப அந்த பாயிண்டை எடுத்து இங்க அத்வைத வேதாந்தம் அருமையா புரிய வைக்குது. அதை எடுத்து இங்க வித்யாரண்யரும் இந்த இடத்துல புரிய வச்சுட்டாரு. ஆனா அவர் புரிய வைக்கிற டெக்னிக் எங்க கொண்டு வந்துட்டாருன்னா, சூன்யம் அப்படின்னா அங்க ஒன்றும் இல்லை, இல்லாமை அப்படிங்கிற வார்த்தை கூட உபயோகப்படுத்தக்கூடாதுப்பா, அங்க மௌனம் இருக்குது. ஆனா அந்த மௌனம் சும்மா இல்லை, அது அறிவா இருக்குது. மௌனம் வந்து இவங்க இல்லாமேன்னு சொன்ன உடனே அங்க மௌனம்னா அங்க ஒண்ணுமே இல்லையானா அது மௌனமா தான் இருக்கும். ஆனா அது பிரகாசிச்சதுன்னா பிரபஞ்சத்தையே படைக்கும். அப்ப பிரபஞ்சத்தையே படைச்சதுன்னா அதுல எத்தனை விஷயங்கள், எத்தனை நுண்ணிய விஷயங்கள், எவ்வளவு டெக்னாலஜி பாருங்க. இப்ப அது பிரபஞ்சத்தை படைச்சாலும் அந்த அறிவு என்ன, சாதாரண அறிவா, பேரறிவு அல்லவா? அது வெளிப்பட்டு பிரகாசிக்கும் போது இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு பிரமிக்கத்தக்கதா இருக்கு. இப்ப இந்த பிரமிக்கத்தக்க பிரபஞ்சத்தை பார்க்கிற ஊடகமா இருக்கிற மனிதர்களாகிய நாம் கூட நம்முடைய மனோபாவத்துல பார்த்து பிரமிக்கிறோம். எப்படி படைச்சிருக்கு பாரு, எவ்வளவு பெரிய கேலக்சி, அந்த கேலக்சில ஒரு சூரியன், அந்த சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள், அந்த கோள்களுக்குள்ள ஒரு ரிதம், அதுல பூமிங்கிற ஒரு பந்து, அந்த பூமிக்குள்ள இத்தனை ஜீவராசிகள், அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கை, அதுல மனிதர்களாகிய நாம், நம்மில எத்தனை வேறுபாடுகள், அப்புறம் ஒவ்வொருத்தருடைய மனசு, அப்பப்பப்பா, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம், எப்படிப்பட்ட ஒரு அற்புதம். ஆனா இத்தனையும் மனசுக்குள்ளேயேதான் நடக்குது, இத்தனையும் மனசுக்குள்ளேயே இருக்கு. ஏன் எப்படி நடக்குது, கனவு காணும்போது எப்படி நடக்குதோ அப்படியே. இந்த மனசானது கனவு காணும்போது எப்படி ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அங்க எத்தனை பிரம்மாண்டத்தை படைச்சுக்கிட்டு அப்படியே பிரமிக்குதோ, அதே வேலையை இங்க நனவு உலகத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை அந்த மனசால படைக்க முடியும்னா அதற்கு அதிஷ்டானத்துல இருக்கிற சத்து எப்படி இருக்குது, மௌனமா இருக்குங்க. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ற சாரம். அது நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் தான் அதை சுட்டி காட்டுறாங்க, வேற எந்த ரிஷிகளும் எந்த சாஸ்திரமும் சுட்டி காட்டவே சுட்டி காட்டாது. மற்றதெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கே அழைச்சிக்கிட்டு போகும். நம்முடைய இந்து தர்மத்திலேயே நீங்க வேற எந்த சமயத்தை சேர்ந்தாலும் எந்த சாஸ்திரத்தை எடுத்து படிச்சாலும் உங்களை ஆர்ப்பாட்டத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா நீங்க இந்த அத்வைத சாஸ்திரத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் அமைதிக்கு போக முடியும், வேற எதுலையுமே நீங்க அமைதிக்கு போக முடியாது. அப்ப இங்க வித்யாரண்யர் வந்து இதை புரிய வைக்கிறார். இந்த இடத்துல அருமையா இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த தாத்பரியம், அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழம், அதுல பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு, அந்த பிரம்மம் எப்படி இருக்கிறது, அது சத்தாக மட்டும் இல்லை, அது சித்தாகவும் பிரகாசித்து கொண்டிருக்கு. ஆனா அந்த சத்துங்கிற அதிஷ்டானத்துல தான் அந்த சித்தே இருக்குது. அப்படிப்பட்ட சித்து மௌனமா இருக்குது, அதை சூன்யம் என்று சொல்லக்கூடாது. எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்த நுண்ணிய வேறுபாட்டை பிரித்து காட்டுகிறார்கள் நம்முடைய பண்டைய ரிஷிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க சூன்யமும் மௌனமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். ஏன்னா சூன்யம்னா அங்க ஒன்றும் இல்லை, மௌனம்னாலும் அங்க ஒன்றும் இல்லை. அப்ப அப்படி வச்சுக்கிட்டு நம்ம உடனே சூன்யம்ஓட மௌனத்தை கம்பேர் பண்ண முடியுமானா, எப்படி கம்பேர் பண்ண முடியுங்க? மௌனம் அப்படின்னா இந்த மௌனத்துக்கிட்ட தான் மிகப்பெரிய அறிவு இருக்குது. அந்த மௌனமா இருக்கிற வரைக்கும், அது தன்னை வெளிப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் அதனுடைய அமைதியும் அதனுடைய ஆனந்தமும் எல்லாம் ஏற்றது. ஆனா அது வெளிப்பட்டா ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை கொண்டு வரும். அப்ப அப்படி கொண்டு வந்துட்டதுனால அது மௌனத்திலிருந்து விலகிடுச்சானா, அதுதான் இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்ற பியூட்டி என்னன்னா, அது மௌனத்திலிருந்து விலகவே இல்லை, படைப்பே அடைக்கப்படவே இல்லைன்னு அடுத்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அது மௌனத்திலிருந்து விலகினாதானே படைப்பு உண்டாயிடுச்சு, அப்புறம் அதுல இத்தனை ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு. அது என்னன்னா அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது உண்மையே கிடையாது. ஆனா அந்த படம் ஓட்டுறதுக்கான அதிஷ்டானமா அந்த சத்து இருக்கு, இருந்துகிட்டு அந்த சத்தின் மேல சித்து வெளிப்படுத்துகின்ற இந்த படம் உண்மையா இருப்பது போல தோன்றினாலும் விசாரித்து பார்த்த விவேகிகளுக்கு அது புரிஞ்சிடும், இங்க ஒன்றுமே இல்லைன்ட்டு. அப்ப நீங்க மௌனமா போகிறதுக்கு என்ன செய்யணுங்க? அமைதியா உட்கார்ந்துருக்கணுமா? இப்ப நிறைய பேருக்கு அப்படியும் கேள்வி வந்துடும். எப்படி கேள்வி வந்துடும்னா, இப்ப இதை கேட்ட உடனே அருமையான விஷயம் சொல்லிட்டீங்க, புரிஞ்சு போச்சுங்க. அப்ப இனிமேல் சத்துனா இருப்பு, அந்த இருப்புனா மௌனம், அப்ப அந்த மௌனம்னா நான் சும்மா உட்காந்துக்கணும் அப்படின்னு இங்க சொல்றது இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த சத்தனுடைய அதிஷ்டானத்துல சித்தா பிரதிபிம்பிக்கின்ற இந்த உலகமானது தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரியணும். அதாவது இந்த தோற்றத்தினால நம்ம பாதிக்கப்படாம இருக்க முடிஞ்சா நீங்க மௌனத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். மௌனத்தினுடைய உண்மையான மௌனம் எப்படின்னா, வாய் பேசாம இருக்கிறதோ அல்லது செயல் செய்யாம இருக்கிறதோ கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க மௌனம் சொல்லிட்டாரு தட்சிணாமூர்த்தின்ட்டு அப்படியே அமைதியா இருக்கிறது இல்ல. சனகாதி முனிவர்களுக்கு விட்டு மௌனம் உபதேசம் பண்ண உடனே அவங்களுக்கு உலகத்தை உண்டு பண்ணல, தோற்றம்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அந்த தோற்றத்தை அவங்க பார்க்கல, பார்க்க விரும்பல. ஆனா நாம தோற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம மனசுக்குள்ள வந்துட்டோம், அவங்க மனசுக்குள்ளேயே வரல. சனகாதி முனிவர்கள் வந்து மனசுக்குள்ளேயே வரல, நாம மனசுக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா நம்ம எத்தனை பிறவி எடுத்துட்டோம், டைரக்டா மனித பிறவிக்கு வந்தோம். புல்லாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் பல் மிருகமாய் வந்தோம். எல்லா பிறவி எடுத்து எல்லா பிறவியும் பிறந்தெழைத்தேன் எம்பெருமானே, எல்லா பிறவியும் பிறஞ்செழுத்தேன். ஆனா இந்த பிறவி மனித பிறவியில இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு, அப்ப நான் இதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு இமீடியட்டா இதை யார் ஒருத்தர் பயன்படுத்துறாங்களோ அவங்க அந்த உண்மைத்தன்மையை தன்னுள் உணர்ந்து இந்த உலகத்தை வெறும் வெற்றுப்பார்வை பார்ப்பாங்க. இந்த வெற்றுப்பார்வை பார்ப்பதை தான் நிறைய பேர் அவங்கவுங்க பாணியில் எடுத்து சொல்லுவாங்க. சும்மா பார்த்துக்கிட்டு இந்த உலகத்தை சாட்சியா பாரு சாட்சியா பாருன்னா இதுதான். அதாவது சம்பந்தப்படாம பார்க்க கத்துக்கிட்டா சாட்சி. அப்ப அந்த சாட்சிங்கிற நிலையில உங்களுக்கு அதுல சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லாத போட்டு அதனால நீங்க பாதிக்கப்பட போறது இல்லையா, அங்க சுகத்துக்கம் உங்களுக்கு உண்டாகாது. ஆனா சுகத்துக்கம் ஏன் உண்டாகுதுன்னா, அதுல சம்பந்தப்பட்டா உண்டாயிடும். நீங்க வெப்பமா இருக்கா குளிர்ச்சியா இருக்காங்கிறத போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவு நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா தொடாம இருந்தா அது வெப்பமா இருந்தா என்னங்க, குளிர்ச்சியா இருந்தா எனக்கு என்னங்கன்ட்டு நீங்க சும்மா இருக்கலாம். அப்ப சும்மா இருக்கிற அந்த சுகம் என்னன்னா, மனசு சலனப்படாம இந்த உலகத்தை சும்மா சாட்சியா பார்க்க பழகிடுச்சுன்னா அதுதாங்க உண்மையான ஞானிகளுடைய நிலைப்பாடு. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல அழகா மௌனத்தை வந்து உபதேசம் பண்ணக்கூடிய ஆதி குரு தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப சூன்யம் அப்படிங்கிறது ஒரு கருத்து என்று நம்ம புரிந்து கொண்டோம். அப்ப அந்த சூன்யம்ங்கிற கருத்து எங்கிருந்து எழுந்ததுன்னா, அது புத்தியின் எண்ணம் என்று பார்த்தோம். ஆனா மௌனம் என்பது அப்படி இல்லை. மௌனம் என்பது என்னன்னா, தூஷ்ணீம் ஸ்திதி இங்க சொல்றாரு இந்த பாடல்ல அருமையா. வித்யாரண்யருடைய பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தூஷ்ணீம் ஸ்திதித்தௌ ந சூன்யத்வம் சூன்ய புத்தேஸ்து வர்ஜனாத். அப்ப இங்க புத்தேஸ்து சூன்யம் என்ற எண்ணத்தின் இல்லாமையால் நீக்கப்பட்டதால் அப்படிங்கிற அருமையான ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். அப்ப இங்க சூன்யம் அப்படிங்கிறது வந்து இல்லாமை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து புத்த மதம் போன மாதிரி நாம இங்க சூன்யம் இல்லாமைங்கிற பேச்சு பேசவே கூடாது. ஏன்னா இங்க மௌனம் தான் நமக்கு பேசப்பட வேண்டிய விஷயம், சூன்யம்ங்கிற விஷயம் நம்ம கிட்ட பேசக்கூடாது. ஆனா மௌனம்ங்கிறத நமக்கு யார் சொல்லி கொடுத்தான்னா, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி சொல்லி கொடுத்தார். அப்ப மௌனம்னா என்ன, அது அறிவின் அற்புதம். ஆனா அந்த மௌனம் வந்து என்ன வேணா பண்ணும், ஆனா அது சம்பந்தப்படாம இருக்கும். அப்ப அதுதான் மௌனம். மௌனம்னா பேசாம இருக்கிறதோ அல்லது செயல்படாம இருக்கிறதோ இல்ல, அந்த மௌனத்தின் வெளிப்பாடு இங்க எல்லாம் இருப்பது போல தோன்றும். அது சித்தனுடைய அந்த வைபவம், அதுதான் நான் சொன்ன சித்து விளையாட்டு, அந்த சித்தனுடைய விளையாட்டு அது. ஆனா அந்த விளையாட்டை விளையாட வச்சுக்கிட்டு இருக்கு அதிஷ்டானமா எது இருக்கு, சத்து இருக்கு. அப்ப அந்த சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க மௌனம் என்பது இல்லாமை அல்ல, அது எண்ணம் இல்லாத நிறைந்த இருப்பு அப்படின்னு இங்க ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. அங்க எண்ணம் இல்லை, எந்த சலனமும் இல்ல, மனசுக்குள்ள எந்த சஞ்சலமும் இல்லை, ஆனா எல்லாம் இருக்கின்ற இருப்பு. அப்ப அந்த இருப்பின் இடத்துல எல்லாம் இருக்கு, அப்படிப்பட்டதுதான் அந்த இருப்பு, அப்படிப்பட்டதுதான் அந்த சத்து. ஆனா அது வந்து ஒன்றுமற்ற சூன்யம் என்று சொல்லவே கூடாது, அது மௌனம் என்று சொல்லலாம். ஆனா அந்த மௌனம் வெளிப்பட்டா பிரம்மாண்டம் வெளிப்படும். ஆனா அந்த மௌனம் வெளிப்படுகின்ற அந்த பிரம்மாண்டத்தை கூட வேடிக்கை தான் பார்க்கும், சம்பந்தப்படாது, அதுதான் சாட்சி. அப்ப அப்படிப்பட்ட அந்த வைபவம், அந்த இறைத்தன்மைய யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவனே அந்த இருப்பு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இதை நீங்க இந்த செயல் மூலமா புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு வந்துடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த பாடம் படிக்கிறதே வந்து என்ன, நம்மை நாம் அறிவதற்கு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று உணர்வதற்காக இந்த பாடத்திட்டங்களை நம்ம பயணிக்கிறோம். அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டு இதுல நாம நிலை பெறணும் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க நிதித்தியாசனம் என்பது இந்த செயல் பொறுத்த வரைக்கும், 39வது செயல் பொறுத்த வரைக்கும் எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா, மௌனத்தை பார்க்கின்ற பயிற்சி. அது எப்படி மௌனத்தை பார்க்கறதுன்னா, அமைதியா தியானத்துல கண்ணை மூடிக்கிட்டு எண்ணங்கள் எழுந்திருக்காத ஒரு சாந்தமான மனநிலையில அமைதியா உங்களுடைய இருப்பை நீங்க அப்படியே உணர்ந்து கொண்டிருங்க. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன் இருப்புல நீங்க இருந்து பழக பழகவே உங்களுக்கே தெரியும் உங்களுடைய உண்மையான இருப்பு வந்து சாந்தி, மௌனம், ஆனந்தம். அப்போ சச்சித் ஆனந்தம், அப்போ அது ஒரு தூய அறிவு, அது எப்பொழுதும் இருக்கிறது, அது சதா ஆனந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. அப்போ அதுதான் நாம் வந்து அந்த பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது நீங்க எதை வேணா நீங்க வெளியிருந்து அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். ஆனா அது உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்த கொடுக்காது. உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கிடைக்கும், புகழ் வேணும்னா புகழ் கிடைக்கும். ஆனா அந்த பணமோ புகழோ உங்களுக்கு என்றைக்காவது அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்குமான்னா என்றைக்கும் கொடுக்காது. ஏன்னா நம்ம நடைமுறையில பாக்குறோமே, பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, பதவி வச்சிருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, டென்ஷன் லைஃப், ஆல்வேஸ் டென்ஷன். பணமும் இருக்கும் பதவியும் இருக்கும், ஆனா அவங்களால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியாது, தூக்க மாத்திரை போட்டுட்டு தான் தூங்குவாங்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃபே டென்ஷன் லைஃப் தான், அது அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும், நாம இங்கிருந்து பார்த்தா தெரியாது. கொஞ்ச நேரம் அவங்க முன்னாடி போய் நின்னீங்கனாலே தெரியும், அவங்க பரபரப்பா இருப்பாங்க, பயந்துகிட்டு இருப்பாங்க, எந்த நேரத்துல எவன் குண்டு போட்டுருவானோ, எந்த நேரத்துல எவன் நம்மளை சுட்டு தள்ளிடுவானோ, எந்த நேரத்துல எது வெடிக்குமோ அப்படின்ட்டு ஒரு பய உணர்வோட அந்த பதவியையும் அந்த பணத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க. அதுவா வாழ்க்கை, பணமும் பதவியும் வச்சுக்கிட்டு பயத்தோட வாழ்றதா வாழ்க்கை. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம்ப்பா, உன்னிடத்துல உண்மையா இருக்கக்கூடிய அமைதியும் ஆனந்தம் தான் உன்னுடைய சொத்து, அதுதான் உண்மையான சொத்து, அதை அடைஞ்சிருங்குது. அப்ப அதுதானே நம்முடைய இருப்பு கூட, உண்மையான நம்முடைய நிலையே அதுதானே. அப்ப நம்முடைய சோர்ஸுக்கு போகாம வேற எல்லாம் வெளி விவகாரத்துல போய் அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்ட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறவன் பூரா அவன் கடைசி வரைக்கும் அந்த உடம்பை விடுற வரைக்கும் நிம்மதி அடைஞ்சதே கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி அடைய மாட்டான். படாத பாடுபட்டு பல நோய்கள் பட்டு தான் மரணத்தை அடைவான். அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம பார்க்கறோம் இல்ல, எத்தனை பேரை பார்க்கறோம். அப்ப அதெல்லாம் பார்த்தாவது நம்ம மாறணும் இல்ல, மாற மாட்டேங்கிறோம். ஏன்னா அதான் பாடம் புரிய மாட்டேங்குது. அப்ப டெப்த்ல போங்க, இந்த பாடத்தை ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்கணும், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா இதெல்லாம் கேட்க கேட்க தான் மனசுக்கு புரிதல் வரும், அந்த புரிதல் வர வரதான் மனதுக்கு ஆசை விடும். அப்ப பற்ற விடும்போதுதான் நம்ம அந்த பரமனா மாற முடியும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு, எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப இது மாதிரிலாம் மகான்கள் சொல்றத உள் வாங்கிக்கணும். இங்க எதை பற்றுனாலும் நீங்க வாழ்க்கையில ஆனந்தம் அமைதியை அடையவே முடியாதுங்க. அப்ப அமைதியும் ஆனந்தமும் பற்றற்றான் பற்றினை பற்றினால்தான் கிடைக்கும். அப்ப பற்றற்றான் பற்று என்னன்னா, தன்னையே தான் உணர்கின்ற ஆத்ம உணர்வு, தன்னுடைய சத்து இருப்பு, தன்னுடைய இருப்பை பற்றி கொண்டால் போதும். அப்போ அங்க பற்றற்றான் பற்றினை பற்றுகனோட ஏதோ கடவுள் இருக்காருன்னு கற்பனை பண்ணிக்க கூடாது. ஏன்னா திருக்குறள் இப்படி சொல்லிடுச்சு அப்படின்ட்டு உடனே பற்றற்றான் பற்றினை பற்ற போறேன், அது சிவபெருமான பற்றட்டுமா இல்ல விஷ்ணுவை பற்றட்டுமா அப்படின்னு அப்பவும் அந்த டுவாலிட்டிக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இருமை எண்ணங்கள், அந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு இறைத்தன்மை பிரகாசிக்காது. ஏன்னா இறைவன் என்பவன் இருமைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா அந்த உபதேசமே இருமைகள் அற்றதை தான் உபதேசம் பண்றது தட்சிணாமூர்த்தியினுடைய உபதேசம். அங்க இருமையில இறைவனை பார்க்கவே கூடாது, அங்க ஒருமை தான், ஒன்று மட்டும்தான் இருக்குது, அது இரண்டற்றதுங்கிறது தான் இங்க ஹைலைட்டடே. ஒன்றுன்னு கூட சொல்ல மாட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப தட்சிணாமூர்த்தி வந்து சின்முத்திரை காட்டுறதுக்கு பதிலா ஒரு விரலை மட்டும் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கலாம்ல, கொஞ்சம் லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய சுய அறிவை வச்சு யோசனை பண்ணி பார்க்கலாம். ஏன்பா வந்து இப்படி ஒரு முத்திரை வச்சு உட்காந்த நம்மளும் ஒரு விரலை காட்டினா நான் புரிஞ்சுக்கிறேன், ஒண்ணு மட்டும் தான் இருக்குன்ட்டுன்னா புரிஞ்சிக்க மாட்டோம். ஏன்னா ஒன்று மட்டும்தான் இருக்குதுன்னா அப்ப இன்னொன்னு என்னங்கிற கேள்வி வந்துடும், வாழைப்பழ கதை வந்துடும். அப்ப அதனால அது ஒன்று அப்படிங்கிற விரலை கூட காட்ட மாட்டாங்க. ஏன்னா அதை இணைச்சிட்டாங்க, ரெண்டே கிடையாது அப்படிங்கிறத இரண்டற்ற தன்மையை காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் ரிஷிகள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அதுதான் இங்க அத்வைதம். அப்ப இரண்டற்றதுங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கோங்க, இரண்டாவது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் இருப்பது இருப்பு மாத்திரமே, அந்த இருப்பின் அதிஷ்டானத்திலே இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப இங்க எல்லாம் யாரிடத்திலே இருக்கிறது, அந்த சத்தினிடத்திலேயே இருக்கிறது. அப்ப அந்த சத்து யாரு, தத்துவமசி, அது நீதான். எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப நான் தான் அதை புரிஞ்சுக்கிட்டா வந்த வேலை முடிஞ்சுது, புரியாத வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இவருக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இங்க ரிஷிகள் நமக்கு சுட்டி காட்டுறது தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமை. அதை நீங்க உடனடியா புடிச்சுக்கிறது தான் இந்த பாடம் படிக்கிறதுனுடைய மகிமை. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தியானத்துல வந்து நிதித்தியாசனத்துல நீங்க அமைதியா உட்கார்ந்து சாந்தமா அமர்ந்து எண்ணங்களை தடுக்காம உங்களுடைய இருப்பை நீங்க உணர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்க அமைதி வரும், அங்க சூன்யம் வராது. அப்ப அதுக்கு எந்த பேரும் கொடுக்க கூடாது, அந்த அமைதி வர்றதை வச்சுக்கிட்டு அதுக்கு சூன்யமோ அங்க ஒன்றும் இல்லையோ அது வெட்ட வேலையா அப்படி இப்படின்னு பேரை கொடுத்தீங்கன்னா அதுலயும் நீங்க மாட்டிக்குவீங்க. அதனாலதான் அந்த பேரையும் எதுவுமே வைக்காம நாமமும் அங்க இருக்கக்கூடாது, ரூபமும் அங்க இருக்கக்கூடாது. அதுதான் சத்தினுடைய உண்மை இருப்பு அங்க, அதுதான் மௌனம். அப்ப அந்த நிலைக்கு நீங்க போகணும். அந்த அமைதியில் இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்புறம் நீங்க அடுத்தது எண்ணங்களே இல்லை, ஆனா எந்த எண்ணங்களும் இல்லை அப்படிங்கும் போது அந்த எண்ணங்களை எழுந்திருக்காம நீங்க அமைதியான நிலையில இருந்தாலும் கூட நான் இருக்கிறேனுங்கிற உங்களுடைய தன்னுணர்வை நீங்க இழக்க முடியாது. ஆனா நான் இருக்கிறேன்ட்டு நீங்க வாயை திறந்து எண்ணமா சொல்ல வேண்டியது கிடையாது. அதாவது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இருக்கிறேனுங்கிற தன்னுடைய இருப்ப நீங்க வாயை திறந்து நான் இருக்கிறேங்க நான் இருக்கிறேங்க நான் இருக்கிறேங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நீங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மற்றவங்களுக்கு கூட தெரியாம போகலாம், வெளிச்சம் போயிட்டான். இப்ப பகல்ல வேணா உங்களை பார்த்து ஆமா அங்க இருக்கிறாரு, அங்க உட்காந்து இருக்காருங்க, அங்க பேசிக்கிட்டு இருக்காருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இருட்டாயிடுச்சு. அப்ப அங்க அவர் இருக்காரா பார்த்து சொல்லுங்கன்னா இருட்டுல தெரியலீங்களே, அவர் இருக்காரா இல்லையா தெரியலீங்கன்னு கூட நான் சொல்லலாம். ஆனா அவருக்கு தெரியுமல்ல நான் இருக்கிறேனுங்கிறத. அது மாதிரி இங்க நான் இருக்கிறேனுங்கிற தன்னிருப்பை தான் உணர்வதற்கு நமக்கு எண்ணமும் தேவையில்லை, இன்னொரு மீடியமும் தேவையில்லை, இன்னொருத்தர் தேவையே கிடையாது. அது நானே நான் இருக்கிறேனுங்கிற உணர்வு அது. அப்ப அந்த உணர்வுல நின்னு பழகணும், அந்த உணர்வுல நிற்கிறது தான் இங்க உண்மையான மௌனம், உண்மையான அமைதி, உண்மையான சித்து, உண்மையான சத்து. இப்படிதான் அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த செயல்படி பாத்தீங்கன்னா, எனக்கு எதுவும் இல்லை என்ற எண்ணம் வந்தால் கூட அதுவும் ஒரு எண்ணம் தான். ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒரு சூன்யமா இருக்கிறேன், நான் அமைதியா இருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களிடத்துல வந்தாலும் கூட அந்த எண்ணத்தை எழுப்புகின்றதும் ஒரு எண்ணம் தானே. அப்ப எந்த மாதிரி மனசு என்ன பண்ணும்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்களை மாட்ட விட்டுடும். நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்ல வைக்கிறதும் எண்ணம் தான், நான் வந்து சாந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறதும் எண்ணம் தான், இப்படி எல்லாமே எண்ணம் தான். ஆனா உண்மையில உண்மையான அந்த மௌனம் என்பது எந்த கருத்துக்களும் இல்லாதது, அங்க எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அதாவது அமைதியா நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, நான் வந்து சாந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அந்த இருப்புன்னா அது அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், ஆகவே நான் அமைதி ஆயிட்டேன்னா நான் அந்த இருப்பு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுன்னா அது மனசு தான் அப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அப்ப மனசு வந்து எந்த நிலையிலையும் நான் அமைதியா இருக்கிறேன், நான் சாந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சொன்னா அது மனசு தான் சொல்லுது. அப்ப உண்மையான இருப்புங்கிறது நான் இருக்கிறேனுங்கிற இருப்பை உணர்ந்து கொண்டிருக்கோம், ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கு இரண்டாவது பொருள் இல்லை. அதுதான் அத்வைத அனுபவம். அப்ப அது வெற்றிடம் அல்ல, அது பூரண திருப்தி. அதான் நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க, ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சது பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவ சிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்ப அங்க பூரணம், அங்க நிறைவு, அந்த நிறைவு உண்டாக வேண்டும். அது நான் இருக்கிறேனுங்கிற தன்னிறைவு. அந்த தன்னிறைவை வெளிப்படுத்துவதற்கு இரண்டாவது பொருள் இல்லை. அப்ப மௌனத்தை அனுபவமாக பிடிக்க கூடாது, ஏனென்றால் அதுவே நீ தத்துவமசி. திருப்பியும் அதே தான் உபதேசம். அப்ப இந்த மாதிரி உபதேசத்தை நீங்க உள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு உயரிய விஷயத்துல நான் இருக்கிறேன்ங்கிறது உங்களுக்கே புரிய வரும். அது உங்களுக்குள்ள உணர வேண்டிய விஷயம். அதை உபதேசமா உள் வாங்கிக்கிட்டு உணர்ந்து பார்க்கணும். அவங்கவங்க தான் உணரணும். அவங்கவங்க உணரும் போது அந்த இருப்பு அவர்கள் மாத்திரமேனு புரியும். அப்ப தன்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிறது விளங்கும். அப்ப மௌனம் என்பது இல்லாமை அல்ல, ஆனால் சூன்யம் என்ற எண்ணம் இல்லை என்றே வெளிப்படுத்துகின்ற ஒரு விவகாரம், ஒரு கருத்து. ஆகவே மௌனத்தையும் சூன்யத்தையும் போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. அதுதாங்க இந்த செயலினுடைய ஆழமான உண்மை. இது 39வது செயல இப்படி அருமையா புரிய வச்சிட்டார். அடுத்தது 40வது செயல் போலாம். சத் புத்திரபி சேந்த் நாஸ்தி மாஸ்துவசிய ஸ்வப்ரபத்வதகா நிர்மாணஸ்கதத்வ சாட்சித்வாத் சன்மாத்திரம் சுகமம் நிர்ணாம். இந்த 40வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சத்து என்பதை பற்றிய புத்தியின் மூலமாக ஒரு புதிய கருத்து கூட இல்லை என்றால் அது அப்படியே இருக்கட்டும். அதன் சுயப்பிரகாச தன்மையால் மனம் இல்லாத நிலையில் சாட்சியாக இருப்பதால் சத்து மட்டுமே மனிதர்களுக்கு மிக எளிதாக அனுபவிக்க கூடியதாக உள்ளது அப்படிங்கிறது இந்த செயலினுடைய பொருளுங்க. அதாவது எப்படி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சத்து என்ற சொல்லை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அது ஒரு குறை அல்ல. ஏனென்றால் சத்து யாராலும் உருவாக்கப்படுவது அல்ல, யாராலும் சிந்திக்கப்பட வேண்டியதும் அல்ல, அது தானே ஒளிர்கின்ற உண்மை. சத்து என்பதை தானே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உண்மையை எப்போ உணர முடியும்? மனம் அமைதியாகி எண்ணங்கள் ஒடுங்கும் போது சாட்சியாக இருப்பது மட்டும் மிச்சமாகின்றது. அந்த சாட்சி நிலையே சத்து. ஆனால் அது மனிதர்களுக்கு மிகவும் எளிதாக அனுபவிக்க கூடியது அப்படிங்கிறது இந்த 40வது ஸ்லோகத்துல வித்யாரண்யர் வந்து விளக்குகிறார். அப்ப நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த சத்து மாத்திரமே சத்து மாத்திரமேன்னு படிச்சுட்டோம், ஆனா அந்த சத்து வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு அனுபவமாக மாட்டேங்குது. இப்ப சித்து சித்துன்னு சொன்னீங்க, அந்த சித்து தான் இந்த பிரபஞ்சமா விரிஞ்சிருக்கு, அது என் மூலமா புத்தியா பிரகாசிக்குது, மனசா வெளிப்பட்டு இப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்குது. ஆனா இந்த விவகாரத்துக்கு கீழே அதிஷ்டானமா அந்த அறிவு இருக்குது, அந்த சத்து தான் அதிஷ்டானமா இருக்குது. அப்ப அந்த சத்தின் அதிஷ்டானத்துல இங்க சித்து பிரகாசிக்கும் போது இந்த பிரபஞ்சம் விரியுது. ஆனா இதை உணர்ந்து கொண்ட மனிதர்களிடத்துல அந்த சத்துங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போகும்போது அங்க அமைதியாகிற நிலை வருது இல்லையா, மனசு ஒடுங்கி அங்க அமைதி நிலை வரும். அமைதி நிலைங்கிறத கூட அனுபவமாக்குறதுக்கு அங்க இன்னொரு பொருள் இல்ல. மனசு இருந்தா தானே நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லும். அப்ப அங்க மனசு இல்லாம போயிடும். ஏன்னா அந்த சத்துங்கிற அந்த தன்னுடைய சுய இருப்புக்குள்ள நம்ம போயிட்ட பிறகு அங்க அனுபவத்திற்கு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது நானே, அதாவது மௌனமே நான். என்னையே நான் எப்படி அனுபவமாக்க முடியும்? எப்படிங்க எக்ஸாம்பிள் கொடுக்கறதுன்னா, சர்க்கரை தான் நம்ம ஏற்கனவே கொடுத்தோம். இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம், மீண்டும் அதையே விளக்குறேன். ஒரு சர்க்கரையை வந்து நீங்க நக்கி பார்த்தா இனிப்பா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா அந்த சர்க்கரையே தான் இனிப்பா இருக்கிறேன்னு என்றும் உணரவே உணராது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப அது மாதிரி உங்களுடைய ரியாலிட்டி மௌனம் தான், நீங்க சத்து தான், இருப்பு தான், நீங்க சித்து தான், அறிவு தான். ஆனா இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஊடகத்தின் வழியா வரும்போதுதான் உங்களுக்கு இதெல்லாம் வித்தியாசமா தெரியும், பல விவகாரங்களா தெரியும். ஆனா உங்களுடைய சுயத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அங்க எந்த அனுபவமும் கிடையாது. வெளியே ஒரு உருவத்துக்குள்ள வந்து சக்கரை எடுத்து நக்கி பார்த்தா இனிப்பா இருக்குன்னு சொல்லலாம், ஆனா சக்கரையாவே இருந்துகிட்டு அந்த இனிப்பை உணர முடியாது. அப்ப அது மாதிரி இங்க நீங்க சத்தாவே இருந்துகிட்டு தன்னிருப்பை தான் உணர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த நிலை என்ன? மௌனம் தான் அங்க. அந்த மௌனம்ங்கிறது என்னன்னா, தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கும். அந்த மௌனம் எப்படி இருக்குன்னா, அறிவா இருக்கிறதுனால அது சுயம் பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பிரகாசத்தை வந்து ஒடுக்க முடியாது. அந்த இருப்பு, தன்னிருப்பை தான் உணர்கின்ற அந்த வைபவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அறிவு ஒளி பிரகாசம். அதை வந்து நீங்க வெளியிருக்கிற புற வெளிச்சத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. அறிவு ஒளி பிரகாசம் அப்படின்னா அது புலன்களால் அறியப்பட முடியாதது. ஆனா அது வந்து உருவாக்குற ஊடகத்தை வச்சு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சல்லைய உருவாக்குது பாருங்க. அப்போ அந்த யூனிவர்சல்லையே ஒரு சூரியனையே உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க. அவ்வளவு பெரிய யூனிவர்சலை கிரியேட் பண்ணி அந்த யூனிவர்சல்ல ஒரு சூரியனை உருவாக்கி, அந்த சூரியனை சுத்தி நிறைய கோள்களை உருவாக்கி, அந்த கோள்கள்ல பூமிங்கிற ஒரு பந்தை உருவாக்கி, அதுல இத்தனை ஜீவராசிகளை படைச்சு, அதுல மனிதன் என்ற ஒருத்தனை உருவாக்கி, அந்த மனிதன் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு ஒருத்தன் தன்னையே தான் உணர்கின்ற ஒரு வைபவம் நடக்கிறது இல்லையா. இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சைக்கிள். இது என்ன சாதாரண சைக்கிளா? ஒரு சுற்றுப்பாதையில அங்க தொடங்கி இங்க வந்து நிறைவாகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. இதுக்கு பல பிறவிகள் தேவைப்படும். ஒரு சர்க்கிளுடைய பாயிண்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க எண்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்க்கிளுடைய டாட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வச்சுதான் சர்க்கிள் வரைவோம். அந்த டாட்டை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையும் போது அதனுடைய வட்டப்பாதை முடிவடையும் போது அதே டாட்ல வந்து முடிஞ்சிடும். அப்ப அந்த டாட்ல முடிவடைஞ்சா அங்க ஆதியும் அதுதான், அந்தமும் அதுதான். அதாவது தொடக்கமும் அங்கேயே, முடிவும் அங்கேயே. அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத அங்க தொடக்கம் முடிவு அந்த இடத்துல சொல்ல முடியுமா? ஒண்ணு தொடங்கிச்சிங்க, ஒண்ணு முடிஞ்சிச்சிங்கன்ட்டு. அப்ப அந்த தொடக்கமே ஏற்படவில்லை, அந்த தொடக்கம் முடிவு அடையவே இல்லை. அப்ப அங்க ஒரு தொடக்கம் ஏற்பட்டது, அங்க ஒரு தொடக்கம் முடிஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? பூஜ்யம்னு பேரு. அப்ப அந்த பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் இருந்தது. அப்ப அந்த ராஜ்யத்தை சூன்யம்னு சொன்னாங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க. அப்ப புத்த மதத்தினுடைய கான்செப்ட்ல சூன்யம்னா பூஜ்யம். அப்ப பூஜ்யத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்குன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? உண்மையிலேயே அப்படி ஒரு ராஜ்யம் படைக்கப்படவே இல்லை, அங்க டாட் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த டாட்ல இருந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆன மாதிரியும், அந்த சர்க்கிள் வந்து திருப்பி அந்த டாட்லயே எண்ட் ஆன மாதிரியும், அதாவது ஸ்டார்ட் ஆகி திருப்பி அங்கேயே வந்து எண்ட் ஆகி அது ஒரு பெரிய சர்க்கிளை கிரியேட் பண்ணிச்சு. ஆனா அந்த சர்க்கிள் வரையப்பட்டதானா? வரையப்படவே இல்லை. ஏன்னா அந்த டாட் கிளம்பவே இல்லை. ஸோ அந்த டாட்டே தான் இருப்பு, அந்த டாட் தான் சத்து. அப்ப அந்த டாட்டர் இடத்துல இருந்து எதுவுமே வெளிப்படவே இல்லை. ஆனா வெளிப்பட்ட மாதிரி தெரியறது என்ன? அதுதான் மைண்டினுடைய விளையாட்டு. அந்த ஊடகத்தை உண்டு பண்ணி அதன் மூலமா இத்தனை பெரிய விவகாரத்தை பண்ணி திருப்பி உருவாகிற இடத்துக்கே வந்து ஒடுங்குறேன், நான் மூலத்துக்கே திரும்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் மைண்டு தான் சொல்லும். அந்த இருப்பு வந்து சொல்லவே முடியாது. ஆனா அந்த மைண்டு எங்க வந்து சொல்லும்? மனித பரிமாணத்துக்குள்ள வந்து சொல்லும். வேற மிருகமா இருந்து சொல்லுமா, இல்ல பறவையா இருந்து சொல்லுமானா அங்கெல்லாம் சொல்லவும் முடியாது. அந்த பறவை, மிருகம், அந்த தாவரங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கு? சர்க்கிளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. அப்ப ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு வட்டப்பாதையில ஆரம்ப நிலையில பரிணாமம் தொடங்குது. ஆனா அந்த பரிணாமம் முடிவடையும் போது அங்க தன்னுடைய மூலத்துக்கு திரும்புது. ஆனா மூலத்துக்கு திரும்பின இடத்துல தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லைன்னு புரியுது. அப்போ அங்க வெறும் புள்ளி மாத்திரமே இருக்கு. எப்படி பெரிய ரகசியம் பாத்தீங்களா? இந்த ரகசியத்தையும் ஒப்பீடு செய்கிறார் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அவர் ரெண்டு விரலை இப்படி மடக்கி காட்டுறார்ல, அந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் அவர் மடக்கி காட்டுற அந்த தத்துவத்துல ஒரு வட்டம் இருக்கு பாருங்க. அந்த வட்டமும் இல்லாத சத்தினிடத்திலே, அதாவது வெளிப்பட முடியாத அந்த மௌனத்தினிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கூட படைக்க முடியும், ஒரு பெரிய பூஜ்யத்தையே உண்டாக்க முடியும். அந்த ஏக்கம் ஒரு பூஜ்யத்தை உண்டு பண்ணிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பூஜ்யத்தை உண்டு பண்ற நிலையும் அங்க சாத்தியமாகுது அப்படிங்கிறதையும் ஒரு மௌனத்திலே சொல்றாரு. இதெல்லாம் புரியணும் இல்லை? எந்த நிலைக்கு போனா அதெல்லாம் புரியும்? சனகாதி முனிவர்கள் நிலைக்கு போனாதான் அதெல்லாம் புரியும். நீங்க சாதாரண நிலையில இருந்துட்டு அதெல்லாம் சிந்தனை பண்ண கூட முடியாது. அப்ப சனகாதி முனிவருடைய நிலையில போய் அதை பார்த்தா அவங்களுக்கு அது புரியுது. ஆமா, கரெக்டு, இரண்டற்றது. ஆனால் அது வெளிப்பட்டா பலவாக வரும், ஒரு பெரிய ராஜ்யத்தையே உண்டு பண்ணும். அந்த பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கு. ஆனா அந்த பூஜ்யத்தை கிரியேட் பண்றது அந்த டாட்டு தான், அந்த சத்து தான். அப்ப அந்த சத்தினிடமிருந்து இவ்வளவு பெரிய சித்து வருதுன்னா அந்த சித்து தான் அந்த பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுது, யூனிவர்ஸலை கிரியேட் பண்ணுது. அப்ப இது புரிஞ்சுட்டா அந்த நிலை வந்து படைப்பே இல்லை, அங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிற தன்னில் தானாய் தான் ஒளிர்கின்ற உண்மையான மன அமைதி. அங்க எண்ணங்களே இருக்காது, சாட்சியாக மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். அத்தனைக்கும் ஆதாரமா அது இருந்துட்டு இருக்கும், ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் அது மாட்டாது. அப்ப இந்த நிலை நமக்கு இப்ப எப்படி புரியணும்னா, இப்ப நம்ம மனித உடம்பு எடுத்து வந்துட்டோம் இல்லையா, இது நம்மள நாமளே ட்ரையல் பார்த்த ஒரு பிளாட்ஃபார்ம். நான் சொல்றது ஞானிகளுடைய ரேஞ்சில இருந்து சொல்றேன், நீங்க வந்து சாதாரண மனிதனா இருந்து யோசிக்க கூடாது, நீங்க எல்லாருமே ஞானிகள் ஆயிருந்தோம். இந்த பாயிண்ட கேட்கும் போது நீங்க எல்லாருமே ஞானிகள் ஆயிட்டு, ஓ நான் வந்து இப்போ என்ன நான் உணர்வதற்கான ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணி இந்த பாடி மைண்டுக்குள்ள வந்து என்னையே நான் பாக்குறேன், அப்ப என்னுடைய இருப்புனால இவ்வளவு வைபவத்தை என்னால கிரியேட் பண்ண முடியும், அப்ப நான் உருவாக்கின ஊடகம் இந்த பாடி மைண்டு, என்னுடைய தொடக்கமா முடிவும் எங்க இருக்கு, என்னிடத்திலேயே இருக்கு, ஆனா உண்மையில நான் எதையுமே படைக்கல. இதை தெரிஞ்சுக்கிறது தாங்க மனித உடம்பு, இதை தெரிஞ்சுக்கிறது தாங்க மனித அறிவு. வேற எந்த அறிவுலையும் வேற எந்த ஊடகத்திலையும் உடம்புலையும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப இந்த நிலையில வந்து இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது உங்க வேலை, இந்த நிலையை நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த அட்டைன் பண்ற நிலைய அனுபவமா நீங்க நடைமுறைக்கு கொண்டு வரணும்ல. மௌனத்தை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது? பேசாம உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. மீண்டும் சொல்றேன், மௌனத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றது என்னன்னா, என்னுடைய இருப்புனால என்னுடைய வைபவத்தினால இங்க என்னால் உண்டாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம், ஆனால் இது தோற்றம் மாத்திரமே. அப்ப தோற்றம் மாத்திரமே இங்க நாம என்ன நான் புரிஞ்சுக்கிட்ட மறு வினாடி இந்த உடம்பையும் மனசையும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனா? யோசனை பண்ணி பாருங்க, நான் இந்த மனம் கடந்து உடல் கடந்து நிக்கிற உணர்வுல நான் இருந்துகிட்டு இந்த பாடி மைண்டை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அப்ப இது என்னுடைய பாடி என்னுடைய மைண்டு நான் அட்டாச்மெண்ட் ஆனா எவ்வளவு பெரிய அஜ்ஞானி, அப்புறம் நான் என்ன ஞானின்னு சொல்ல முடியுமா? இது நிறைய பேருக்கு புரியறது இல்ல. அந்த ஞானத்துக்குள்ள வந்துடுவாங்க, அதுக்கு பேரு பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானத்தினால உடம்பு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதுதான் இங்க ப்ராப்ளம். அது எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதைய நான் வந்து வெறும் படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க பழகிட்டா அவங்க உண்மையான ஞானி. ஆனா அந்த உண்மையின் விஷயத்தை உணராம விவகாரத்துல மூழ்கிக்கிட்டே தேடிக்கிட்டு இருந்தானா அவன் அஜ்ஞானி. அப்ப இப்படிதான் இந்த பாயிண்ட் வந்து இங்க ரிஷிகள் புரிய வைக்கிறத இங்க வித்யாரண்யரும் நமக்கு அழகா புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க இந்த இடத்துல நம்ம தெளிவா இந்த செயல் 40வது செயலுக்கான மீனிங் புரிஞ்சுக்கணும்னா, சத்து என்ற ஒரு சொல்லை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அது ஒரு குறையில்லை. ஏனென்றால் சத்து யாராலும் உருவாக்கப்பட்டது அல்ல, யாராலும் சிந்திக்கப்பட வேண்டியதும் அல்ல, அது தானே ஒளிரும் உண்மை. அப்படிப்பட்ட உண்மை பொருளாகிய அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையிலே அதற்கு இருப்பு என்று பெயர். அந்த இருப்பிலே அது எப்படி இருக்கிறது என்றால் சித்தாக இருக்கிறது, எல்லாவற்றையும் பிரகாசிக்கின்ற சுயம் பிரகாச அறிவாக இருக்கிறது. அப்ப அந்த சுயம் பிரகாச அறிவிலே இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் அதனுடைய பிரதிபிம்பம் மாத்திரமே, உண்மையில் அவைகள் படைக்கப்படவே இல்லை. அப்போ அவைகள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே என்பதை அதுவே தன்னில் தானாய் உணர்ந்து கொண்டிருக்கின்ற வைபவத்துக்கு பேர்தான் சாட்சி. அப்ப அந்த சாட்சி நிலையை தான் சத் என்று புரிந்து கொண்டு அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருக்கிறது என்று எந்த ஒரு தனி மனிதன் தன்னுள் உணர்கிறானோ அவனே ஞானி. அவ்வளவுதாங்க இந்த செயலுக்கு விளக்கம். இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட வேண்டியதுதான். இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஞானி, இதை ஆக்டிவேட் பண்ண தெரியலன்னா அஜ்ஞானி. இதுதான் விஷயம். அப்ப இங்க இந்த ஸ்லோகம் வந்து பூத விவேகத்தினுடைய இறுதி உச்ச நிலை என்று சொல்லலாம். இந்த பஞ்சபூத படைப்பையே பாட்பாட்ட பிச்சு உதற ஒரு ஸ்லோகம். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தது சாஸ்திரம். ஒரு ஆகாசம் இருந்தது, அந்த ஆகாசத்திலிருந்து பஞ்சபூதங்கள் வெளிப்பட்டன, அந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ மிக்சிங் ஆச்சு, அந்த மிக்சிங்ல இப்படிப்பட்ட ரேஷியோ மிக்ஸ் ஆனா அதுக்கு மனித உடல், இப்படிப்பட்ட ரேஷியோ மிக்ஸ் ஆனா அது பறவை உடல், அப்படின்னு எல்லாம் சொல்லிச்சு. எவ்வளவு விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின கதை கதையா சொல்லி சொல்லி கடைசியில அந்த பூத விவேகத்தினுடைய உச்ச நிலை என்னன்னா, இத்தனையும் தோற்றம் மாத்திரமே, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை எடுத்து இங்க ஒரே வரியில சொல்றாரு. அப்ப சத் அப்படின்னா அது புத்தியில் உருவாகவில்லை. இந்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். சத்து என்பது எப்பொழுதுமே புத்திக்கு எட்டாதது, அது புத்தியில் உருவாகவில்லை. அப்ப சத்து என்பது புத்தி இல்லாமலும் ஒளிரும், அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மனித அறிவுக்கு உட்பட்டதல்ல, அதனுடைய இருப்பினால்தான் இங்க புத்தியே பிரகாசிக்குது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்முடைய புத்தியினால்தான் நான் கடவுளையே தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம சொல்ல வரோம். இப்ப எங்கிட்ட இருக்கிற புத்தியை வச்சுதான் நான் வந்து இறைவனை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நம்முடைய அஜ்ஞானம். ஏன்னா அப்படி சொல்றதே மைண்ட் தான் சொல்லுது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் கடவுளை நான் அப்படின்ட்டு. அப்படியும் அங்க அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த சத்து வந்து புத்தி இல்லாமலும் ஒளிரும். அப்ப சத்தானது மனம் இருக்கும் போது அறிபடும் பொருள் போல தோன்றும். அப்ப மனதை வைத்துக்கொண்டு ஏதோ நம்ம அந்த சத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அது அறிபடும் பொருள் போல தோன்றும், ஆனால் மனம் இல்லாத போது கூட அது சாட்சியாகவே எப்போதும் இருக்கும். ஆகவே சத்தை அறிய புத்தி தேவையில்லை, புத்தி விலகினாலேயே சத்து தெளிவாகிறது என்று தெரிந்து கொள்ளுங்க. அப்ப இங்க வந்து நாம இழக்க வேண்டிய புத்தி என்னன்னா, ஏற்றி வைத்து கொண்ட புத்தி. அதாவது நம்ம மற்றவர்களால் தவறா பல விஷயங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லையா, அந்த புத்தியை தான் நம்ம இழக்கணும். அப்ப அந்த புத்தி வந்து அஜ்ஞான புத்தி. ஏன்னா அறியாமையால் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு இது இது இன்னதுன்னு இப்படி வாழ்க்கையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க அத்வைதம் கூறுகின்ற ஆழமான உண்மை என்னன்னா, இந்த முரண்பாடு போல தெரிவது, நம்முடைய புத்தியின் மூலமாக பிரகாசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு முரண்பாடு போல தெரிஞ்சாலும் உண்மை என்னன்னா, அந்த சத்து இருப்பதனால் இங்கு எல்லாம் இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த இங்க சாஸ்திரம் ஆழமாக அறிவுறுத்துகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம நிதித்தியாசனம் இந்த செயலுக்கு பார்த்தோம்னா, புத்தி விலகுகின்ற பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட எழும்போது அதை கவனி. அப்ப நீங்க வந்து மனசுக்குள்ள, நான் இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியல, இதை புரிஞ்சுக்க போறேன்னு சொன்னாலும் அதுவும் மனசுதான். அப்ப நான் புத்தியின் மூலமா இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாலும் அதுவும் மனசுதான். அப்ப எங்க என்ன மாதிரி ஒரு ஆன்சர் உங்ககிட்ட கிடைச்சாலும் அது புத்தியும் மனசும் தான் இப்படி உங்களை விவகாரத்துல சிக்க வச்சுக்குது. நீங்க மனசுக்குள்ள இப்ப இந்த நிலையில நினைச்சுக்க வேண்டிய உண்மையான நிலை என்ன தெரியுமா, புரிதல் கூட ஒரு மன இயக்கமே அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனதுல நீங்க ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த புரிதல் கூட ஒரு மனதின் இயக்கம் தான். அப்ப அந்த முயற்சியை கூட நீங்க விட்டு விட்டு உங்களுடைய உண்மை நிலைய, தன்னுடைய சுயம் இருப்பதை கவனிங்க போதும். அந்த நிலையில நான் புரிந்து கொள்கிறவன் கூட அல்ல, இவைகள் எல்லாம் ஒளிர வைக்கின்ற சாட்சி மாத்திரமேன்னு புரிய வரும் அப்படிங்கறதுதான் இங்க நிதித்தியாசனமா நீங்க செய்ய வேண்டியது. அப்ப நீங்க உங்களுடைய இருப்புல நின்று பழக வேண்டியது, இதை செஞ்சீங்கன்னா போதும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே வித்யாரண்யர் சொன்ன மாதிரிதான், எனக்கு சத்து புரியவில்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த எண்ணம் தவறு இல்லை, ஆனால் அதை சரி செய்ய முயல்வதும் தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நீ சத்தாகத்தானப்பா இருக்கிறாய், ஆகவே நீ ஏதோ நான் அந்த சத்தை அடைய போகிறேன், அதை தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்ற முயற்சியும் உனக்கு தேவையில்லை. ஆகவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்றால், மனம் விலகினால் போதும், ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த மனம் விலகினால் போதும், முயற்சி இல்லாத தெளிவு தானாக வரும் அப்படின்னு இங்க சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பாடத்திட்டத்தை நம்ம ஆழ்ந்து கவனிக்கும் போது, இப்ப மனம் விலகுவதுன்னா என்னன்னா, இங்க உலகமாக தெரிவதெல்லாம் மனசு தானே, இங்க எண்ணங்களினுடைய எழுச்சி தான் இந்த உலகம். அப்ப மனம் விலகினால் போதும்னா உலகம் விலகினால் போதும். ஏன்னா நம்ம மைண்டை எப்படி நம்ம அத்வைத வேதாந்தத்துல பிரிச்சு வச்சிருக்கோம், இண்டிவிஜுவல் மைண்டு காஸ்மிக் மைண்டுன்னு ரெண்டு மைண்டு நம்ம பேசுவோம். இப்ப நான் தனி மனிதன் அப்படின்னு நான் என்ன அபிமானம் பண்ணும்போது, நான் இருக்கிறேன் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நான் ரியாலிட்டிக்குள்ள பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்ப இந்த தனி மனம் தானா இயங்க முடியாது, இதுக்கு அதிஷ்டானமா ஈஸ்வர மனசு இருக்கு. அப்ப ஈஸ்வரனுடைய அந்த வைபவம், அதாவது அவன் தானே கர்ம பல தாதாவா இருந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு வாழ வைக்கிறான், நம்மளுடைய பலன்களை கொடுக்குறான் அப்படின்ட்டு ஆரம்ப நிலையில நம்ம பார்த்த போது, அப்ப ஈஸ்வரனுடைய நியதியில இந்த இயக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம தனி மனதை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்ப அதுக்கு காஸ்மிக் மைண்டு, அப்ப யூனிவர்சல் மைண்டு நம்மளை ஆட்டி வைக்குது. அது ஆட்டி வைத்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரை கண்ணா, கண்ணதாசன் பாட்டு, அது ஆட்டி வைக்குது, நான் ஆடிக்கிட்டு இருக்கேன், இதுல நான் என்னத்த செய்யறதுக்கு இருக்க, எல்லாம் அது செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவு அப்போ வந்துடுது. எப்போ நீங்க இண்டிவிஜுவல் மைண்ட் கிட்ட இருந்து அந்த யூனிவர்சல் மைண்ட் கிட்ட சரண்டர் ஆகும் போது. ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் ஹை லெவல்ல ஞானம் வந்த பிறகு, இங்க இண்டிவிஜுவல் மைண்டும் கிடையாது, காஸ்மிக் மைண்டும் கிடையாது, ஏன்னா இங்க எல்லா மனமும் இல்லை. அப்ப எது இருக்கு, அறிவு மாத்திரமே இருக்கு. அப்ப தன்னுடைய இருப்புல தான் இருக்க கத்துக்கிட்டா போதும், யூனிவர்சலே மறைஞ்சு போயிடும். அப்ப உடனே உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப யூனிவர்ஸ்லயே மறைஞ்சு போயிடும்னா எப்படிங்க, எம்டினஸ் ஆயிடுமா, டார்க்னஸ் ஆயிடுமா? அப்ப புத்த மதம் சொன்ன மாதிரி நானும் சூன்யம்னு சொல்லணுமானா, நம்முடைய சனாதன தர்மம் தெளிவா சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சுன்னா, இது தோற்றம் மாத்திரமேனு நீ சாட்சியா பாருன்னு சொல்லிடுச்சு. அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். நீங்க அதை சரியா புரிஞ்சிக்காம திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ரிஷிகள் சொல்ல வர்ற என்ன, உலகம் இல்லை அப்படின்னா ஜகத்து மித்தியா அப்படின்னா, அது தோற்றம் மாத்திரமே புரிஞ்சுக்கணும், ஆனா அந்த தோற்றத்தை பார்க்கின்ற சாட்சி மாத்திரமே நீ என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது, என்னுடைய வைபவம் இந்த உடலும் மனசும், அப்ப என்னால் உருவாக்கப்பட்ட இந்த உடலும் மனதையும் கொண்டு இதை ஒரு ஊடகமாக வைத்து கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதானுங்க. இதுல என்ன கஷ்டம், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த சத்து வந்து இருக்குது, அது சித்தா வெளிப்பட விரும்புது, சித்தா வெளிப்பட விரும்பும் போது ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணுது, அது பாடி மைண்டு. அப்ப அது கிரியேட் பண்ண பாடி மைண்டு இப்ப நம்ம பாடி மைண்டு. ஆனா இந்த நம்ம பாடி மைண்டு இமிடியட்டா இப்ப நமக்கு கிடைக்கல, அது பல பிளாட்ஃபார்ம்ல பயணம் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு, டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த நிலைக்கு வந்து நான் அப்படியே சித்தன் ஆயிட்டேன், நான் பக்தன் ஆயிட்டேன்ட்டு, அப்படிலாம் ஆயிட முடியாது. பல பரிமாணங்கள்ல பயணம் பண்ணுது, பல பரிமாணங்கள்ல பயணம் பண்ணி ஒரு அறிவு தாவரமா ட்ரை பண்ணி முடியல, புழு பூச்சிகளை ட்ரை பண்ணி முடியல, ஊர்வன பாம்பு பள்ளியா ட்ரை பண்ணி முடியல, பறவைகள் முடியல, மிருகங்கள் முடியல, மனிதன் அப்பவும் முடியல, எல்லா மனிதர்களாலையும் முடியாது. ஒரு சில மனிதர்கள் இதை பிடிக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, அந்த பிரகாசம் அதுல ஆழமா ஊடுருவும் போது அது தன்னை பார்க்குது. அப்ப அது பார்க்கிற ஒரு மீடியம் தான் இந்த பாடி மைண்ட். அப்ப அதுக்கான ஒரு கருவி தான் இந்த உடலும் மனசும். அப்ப இந்த உடலும் மனசுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்? நான் ஏற்கனவே இந்த டாபிக் எல்லாம் சாந்தோக்கி உபநிஷத்துல பேசியிருக்கிறேன், சாந்தோக்கி உபநிஷத்துல இந்த டாபிக் எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கருவியை உண்டாக்குறதுக்கு ஒரு விஞ்ஞானி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கருவியின் மூலமா அந்த காரியத்தை செய்யறான்னா, அந்த காரியம் லகுவா நடக்கும் அந்த கருவியின் மூலமா, அவனே செஞ்சா டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி புரிய வைக்கலாம், இப்ப நோட்டுன்ற மிஷின், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த நோட்டு இருந்தா டக்கு ஞாபகம் வரும், பணம் கிட்ட வந்து 500 ரூபா நோட்டு கட்ட ஒரு 5000 கட்டை கொண்டு வந்து கொட்டிட்டேன் உங்க முன்னாடி. அது ஒரு கட்டு ரெண்டு கட்டு இல்லை, 5000 கட்டு 500 ரூபா கட்டை கொண்டு வந்து உங்க முன்னாடி கொட்டிட்டேன். என்னங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நோட்டா எண்ணி எப்போ முடிக்கிறது? அப்போ உடனே நீங்க என்ன பண்றீங்க, பணம் என்ற மிஷினை கொண்டு வாப்பாங்கிறீங்க. உடனே ஒவ்வொரு கட்டை எடுத்து எடுத்து அந்த மிஷினில் சொருவுனீங்கன்னா அதை பட 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 படம் எண்ணி இதோட கவுண்டிங் இருக்குன்னு சொல்லிடும். அப்போ நீங்க ஒரு 1 ஹவர்ல அந்த 5000 கட்டை எண்ணி முடிச்சிடலாம். ஆனா நீங்க கையில 5000 கட்டை எண்ணி முடிக்கிறதுக்கு 5000 செகண்டை எடுத்துட்டா கூட எவ்வளவு நாள் ஆகும்னு பாருங்களேன். அப்ப இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். அப்ப இது மாதிரி புரிஞ்சுக்கணும். அதாவது பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வந்து இப்படி இருக்கு, அதை லகுவா கையாளுவதற்கு மனித அறிவு இருக்கு, அந்த மனித அறிவா இருப்பதே அந்த தூய அறிவு. அப்ப அந்த தூய அறிவே இவ்வளவு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுது. அப்படி எப்படி அது டிராவல் பண்ணுது? அப்ப அதனுடைய வைபவம் என்ன? அது எல்லையற்றது. அதை உணர்ந்தவன் தான் அதை நினைத்து மகிழ முடியும், அதை உணர்ந்தவன் தான் அந்த ஆனந்தத்தில் திளைக்க முடியும், அதை உணர்ந்தவன் தான் அந்த அமைதியில் கூதுகளிக்க முடியும். அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலை அது. அமைதினா அங்க சும்மா இருக்கிறது இல்ல, தன்னுடைய இந்த வைபவம், இப்படி இருக்கிற நான் இப்படியும் மாற முடியும், அப்படி எல்லாம் என்னிடத்துல இவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ஆனந்தத்தை வெளி சொல்ல முடியுமா, வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியுமான்னா, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னொரு மனசு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அதனுடைய வைபவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது மட்டும்தான் முடியும், அதுக்கு வேற இன்னொன்னு வந்து புரிஞ்சுக்கலாம் முடியவே முடியாது. ஏன்னா அது எவ்வளவு பெரிய ஹை பவர் ஃப்ரீக்வன்சில இருக்கு, அதாவது ஹை லெவல் பிளாட்ஃபார்ம். நமக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் பிஹெச்டி படிச்சவருக்கும் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்குள்ள வித்தியாசம் மாதிரி. இப்ப பிஹெச்டி படிச்சவர் வந்து பெரும்பாலான சப்ஜெக்டை கவர் பண்ணி படிச்சிருப்பாரு, அவருக்கு எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஆனா 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு புது புது விஷயங்கள் புரியாம இருக்கும், அப்ப அவன் கன்ஃபியூஷன்லயே இருப்பான். அப்ப அந்த லெவல்ல இருந்துகிட்டு இந்த பையனை பாக்குறதுக்கும் இந்த பையன் லெவல்ல இருந்துகிட்டு அவரை பாக்குறதுக்குள்ள வித்தியாசம் எப்படி உங்களுக்கு புரியுதோ, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த பிரம்ம நிலையும் இங்க நாம் இருக்கிற நிலையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலையில நீங்க இங்க பாடி மைண்டை விட்டா மட்டும்தான் அந்த நிலைக்கு போக முடியும். நான் பாடி, நான் மைண்டு, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், நான் ராமசாமி குப்புசாமி, நான் கலெக்டர் இன்ஜினியர் அப்படி இப்படின்னு என்னென்ன விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அது இருக்கின்ற வரைக்கும் ஒரு நாளும் அந்த இருப்பு தன்மைக்குள் போகவே முடியாது. அப்ப அதை இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சத்து எனக்கு புரியவில்லை என்ற எண்ணம் தவறு அல்ல, அதை சரி செய்ய முயல்வதும் தேவையில்லை. சத்து எப்போதும் இருக்கிறது, அது முன்னேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய மனம் விலகினால் போதும், முயற்சி இல்லாத தெளிவு தானாக வரும் என்று இந்த உபதேச குறிப்பை நீங்க எடுத்துக்கணும். அப்ப இந்த செயல்படி 40வது செயல்படி ஒரே ஒரு வரியில விளக்கம் கொடுக்கணும்னா, உங்களுடைய இருப்பை நீங்க புத்தியினால் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. புத்தி இல்லாத போதுதான் சத்து தானாக ஒளிர்கிறது, இவ்வளவுதாங்க விஷயம். அதாவது நீங்க உங்களுடைய புற அறிவை வச்சுக்கிட்டு, இது நான் சொல்ற புத்திங்கிறது புற அறிவு, அந்த புற அறிவை வச்சுக்கிட்டு நீங்க உங்களை நீங்க உணர முடியாது. உங்களுடைய அக அறிவுக்குள்ள மட்டும்தான் நீங்க உங்களை உணர முடியும். அப்ப அந்த அக அறிவுங்கிறது உங்களுடைய இருப்பு, உங்களுடைய சித்து, உங்களுடைய சத்து. அப்ப அதுதான் நான் அப்படின்னு யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவனே சித்தன், அவனே ஞானி, அவனே பிரம்மம் என்று இந்த செயல், இந்த 40வது செயல் நிரூபணம் செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செயலோடு நிறுத்துவோம், ஏன்னா நேரம் பத்தலை. அடுத்தது 41வது செயல் நாளை வகுப்புல பார்க்கிறான். இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வாங்க, படிச்சா மட்டும் போதாது, மீண்டும் மீண்டும் கேளுங்க. அப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.